ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் ஆறாவதான கைலாச சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 14 முதல் 16 வரை பிரணவப் பொருளினுடைய ஆய்வு. வாமதேவர் கூறுகிறார், அறிமுகக் கடவுளே, தாங்களோ விஞ்ஞான மெய்யறிவின் அமுதக்கடல், அனைத்து தேவதைகளுக்கும் ஒரே தலைவரான சிவபரம்பொருளின் மைந்தன், அடைக்கலம் புகுந்தோரின் இன்னல்களை துடைப்பவர் கார்த்திகேயரே. பிரணவத்தின் 6 வகை கருப்பொருளின் விளக்கத்தை அறிதல் விரும்பியதை விரும்பியவாறு நல்கும் என தாங்கள் கூறினீர்கள் அல்லவா? அந்த 6 வகை கருள் பொருளின் உட்பொருள்தான் என்ன? அதை அறிவது எப்படி? அதனால் குறிக்கப்படும் பொருள் யார்? அந்த கருப்பொருளை அறிவதால் பெறுகின்ற பயன்தான் என்ன? மனைமகள் மைந்தனே, இப்பொழுது நான் கெட்டவற்றை பற்றிய விளக்கத்தை சற்றையே கூற வேண்டும். ஸ்ரீ முருகன் கூறுகிறார், முனிஸ்ரேஷ்டரே, நீர் இப்பொழுது கெட்டதற்கான பதிலை கூறுகிறேன், ஸ்ரத்தையோடு கேட்டுக்கொள். மகேசனான இறைவனது சமஷ்டி வெஷ்டி, அதாவது பிரிவற்று ஒன்றாக கூடி நிற்பது சமஷ்டி, பிரிவோடு கூடியது வெஷ்டி. இறைவனது சமஷ்டி வெஷ்டி என்கிற இரண்டின் பொருளே பிரணவத்தின் கருப்பொருள். இனி இதை விளக்கி கூறுகிறேன். இப்பொழுது நான் தரும் விளக்கங்களால் அந்த 6 பிரிவுகளின் பொருளும் ஒன்றையேதான் குறிக்கிறது என்று நீ அறிவாய். முதலாவது மந்திர வடிவான பொருள், இரண்டாவது யந்திர வடிவானது, மூன்றாவது தேவர்களை குறிப்பது, நான்காவது பிரபஞ்சத்தை குறிப்பது, ஐந்தாவது குருவின் சுரூபத்தை குறிப்பது, ஆறாவது சீடனின் சுரூபத்தை குறிப்பது. இப்பொழுது முதலாவதான மந்திர வடிவானதன் பொருளை விளக்குகிறேன். இதை அறிவதாலேயே ஒருவன் பெரிய ஞானியாக ஆக முடியும். வேதங்கள் பிரணவத்தில் 5 எழுத்துக்கள் உள்ளதாக கூறுகின்றன. முதல் எழுத்து அ, இரண்டாவதின் 5வது ஸ்வரம் உ, மூன்றாவதின் 5வது வர்க்கம் ப, வர்க்கத்தின் கடைசி எழுத்தான் மூன்றாவதின் 5வது வர்க்கம் ப வர்க்கத்தின் கடைசி எழுத்தான ம, இதன் பின் 4வது பிந்து, 5வது நாதம். அதாவது அ உ ம பிந்து நாதம், இவையன்றி வேறு எந்த எழுத்தும் இல்லை. இது வேதத்தின் முதலான பிரணவத்தின் சமஷ்டி ரூபம், அதாவது கூட்டு ரூபம். நாதமோ அனைத்து எழுத்துக்களின் ஒட்டுமொத்த வடிவம். பிந்துவான இம் உடன் சேர்ந்த 4 எழுத்துக்களும் வெஷ்டியாக, அதாவது பிரிந்ததாக சிவனை குறிக்கும் பிரணவத்தில் நிலைக்கின்றன. அறிஞரே, இனி யந்திர சுரூபமான பிரணவத்தின் பெருமையை கேள், அதனுடைய பொருளை கேள். இந்த யந்திரம் சிவலிங்க ரூபமாகும். அனைத்திற்கும் கீழே பீடத்தை எழுதுக, அதன் மேல் முதல் எழுத்தான அகாரத்தை எழுதுக, அதன் மேல் உகாரம், அதன் மேல் பாவர்க்கத்தின் கடைசி எழுத்தான மாவை எழுதுக, அதன் மேல் அனுஸ்வரபான, அதாவது முக்கால் உச்சரிக்கப்படும் இம், அதில் உள்ள புள்ளி, அதற்கும் மேலே அரைப்பிறை வடிவான நாதத்தை குறிக்கவும். இவ்வாறு யந்திரம் முழுமை பெற்றதும் சாதகனது விருப்பம் அனைத்தும் நிறைவேறுகிறது. இம்மாதிரி யந்திரத்தை எழுதி அதை பிரணவத்தினாலேயே முடிவைக்க வேண்டும். பிரணவத்தில் இருந்தே வெளிவந்த நாதம் மூலமே அந்த நாதத்தின் முடிவும் என்று தெரிந்து கொள்க. முனிவரே, இனி 3வதான தெய்வத்தை சுரூபமான அர்த்தத்தை கூறுகிறேன். இது மிகவும் மர்மமானது. வாமதேவரே, உங்களிடம் கொண்ட அன்பினாலேயே சிவனாரால் கூறப்பட்ட அப்பொருளை உங்களுக்கு கூறுகிறேன். சத்தியோஜாதம் பிரபத்யாமி என்று தொடங்கி சதாசிவோம் என்பது வரையிலான 5 மந்திரங்களும் பிரணவத்தைத்தான் கூறுகின்றன என்கிறது வேதம். அதாவது பிரணவத்தின் விரிபொருளே இந்த 5 மந்திரங்களும். இவை பிரம்மஸ்வரூபமான 5 தேவதைகளே என்று அறிந்து கொள்ளவும். இவைகளே சிவபிரானின் மூர்த்திகளை குறிப்பன ஆகும். சிவனை குறுக்கும் மந்திரம் சிவமூர்த்தியின் சுரூபத்தையும் குறிப்பதாகவே ஆகும். ஏனெனில் மூர்த்தியிலும் மூர்த்தி ஆனவரிலும் வேறுபாடு ஒன்றும் இல்லை. ஈசான முகுடோபேதகா என்கிற ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி முதலில் இந்த மந்திரங்கள் மூலம் சிவபெருமானின் திருமேனி குறிக்கப்படுகிறது. இப்பொழுது அவரது 5 திருமுகங்களை வர்ணிப்பதை கேள். 5வது மந்திரமான ஈசான சர்வ வித்யானம் என்கிற மந்திரத்தை தொடக்கமாக கொண்டு சத்தியோஜாதம் என்கிற மந்திரம் வரை வரிசையாக ஒரு வட்ட வடிவத்தில் எழுதுக. பின் சத்தியோஜாதம் என்பதிலிருந்து ஈசான சர்வ வித்யானாம் என்கிற மந்திரம் வரை அதே வட்ட வடிவில் குறிக்கவும். இந்த 5ம் சிவபிரானின் 5 முகங்கள் என்று கூறப்படுகின்றன. புருஷன் தொடங்கி சத்தியோஜாதம் வரை உள்ள பிரம்மரூபமான 4 மந்திரங்களும் மகேசனான சிவபிரானின் 4 வியூகங்களில் நிலைத்துள்ளன. ஈசான மந்திரம் சத்தியோஜாதம் முதலிய 5 மந்திரங்களின் கூட்டு, அதாவது சமஷ்டி ரூபமாகும். புருஷன் முதல் சத்தியோஜாதம் வரை உள்ள 4 மந்திரங்களும் ஈசான தேவரின் பிரிந்த, அதாவது வெஷ்டி நிலையாகும். இதை அனுகிரகமய சக்கரம், அதாவது அருள் வழங்கும் சக்கரம் என்கின்றனர். இதுவே 5 பெரும் பொருள்களுக்கும் காரணமாகும். இது சூக்ஷ்மமானது, மாறாதது, அதாவது விகாரமற்றது, அனாமயமானது, அதாவது குற்றமற்றது, பரபிரம்ம சுரூபமானது, அருள்வதான அனுகிரகம் இருவகைப்படும். ஒன்று இறைவனின் ஆக்கல், அழித்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கிற ஐந்தொழில்களில் ஒன்று. இரண்டாவது, ஜீவர்களை காரியம் காரணம் என்கிற தடைகளிலிருந்து முக்தியான விடுதலை அளிப்பது. இந்த இரண்டு வித அனுகிரகமும் சதாசிவனாரது இருவிதமான திருவிளையாடல்களே ஆகும். அருள்வதையும் ஆக்கல் முதலிய தொழில்களோடு சேர்த்து சிவனாரது ஐந்தொழில்கள் என கூறப்படுகின்றன. இந்த ஐந்தொழில்களிலும் சத்யோஜாதம் முதலிய ஐந்து தேவதைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வைந்தும் பஞ்சபிரம்ம சுரூபமானது, நலன்களை தருவது. அனுகிரகமய சக்கரம் நிவிருத்தகலை, பிரதிஷ்டாக்கலை, வித்யாக்கலை, சாந்திகலை, சாந்தி தீதகலை என்கிற ஐந்தில் சாந்தி தீத கலை ரூபமானது. சதாசிவனாரை அது அதிஷ்டித்து, அதாவது சார்ந்து நிற்பதால் அதை பரமபதம் என்கின்றனர். தூய உள்ளத்தோரான துறவிகள் பெறும் பெரும் பதம் இதுவே ஆகும். சிவனையே உபாசிப்பவர்களும் பிரணவமான ஓங்காரத்திலேயே மனதை என்றும் லைக்கச் செய்து சார்ந்தோர்களும் பெறும் பதமும் இதுவே ஆகும். இப்பெருநிலையை அடைந்து முனிவர்கள் அந்த பரம்பொருளான மகாதேவருடன் பிறர்கரிதான பெரும்பேறுகளை துய்த்து பெரு ஊழிக்காலத்தில் சிவனோடு கலந்து பின் திரும்ப இந்த உலகியல் கடலில் வந்து விழமாட்டார்கள். தே பிரம்மலோகேஷு பராந்தகாலே பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே என்கிற ஸ்ருதி வாக்கியமும் இதன் கருத்தைத்தான் கூறுகிறது. இந்த சமஷ்டி ரூபமே சிவனாரது செல்வம். அதர்வண வேதமும் பரமன் சகல செல்வங்களையும் தன்னிடத்தே கொண்டவர் என்கிறது. செல்வங்கள் அனைத்தையும் நல்கும் வல்லமை அவர் ஒருவரிடம்தான் உள்ளது என்கின்றன வேதங்கள். சமதம் என்னும் வேத பாகமும் சிவபதத்திற்கு மேல் வேறு எந்த ஒரு பதமும் இல்லை என்கிறது. பிரம்ம பஞ்சகத்தின் விரிவே இப்பிரபஞ்சம். இந்த ஐந்து பிரம்மமூர்த்திகளில் இருந்துதான் நிவர்த்தி முதலிய ஐந்து கலைகளும் தோன்றின. இவை முழுக்க முழுக்க சூக்ம ரூபிகளாக உள்ளதால் இவற்றை காரண ரூபமாக கூறுகின்றனர். உயர்ந்த கொள்கைகள் கொண்ட வாமதேவரே, கண்ணுக்கு புலப்படுமாறு வெளிப்படையாக ஸ்தூல ரூபமாய் காணப்படும் இந்த ஜகத்து, அதாவது இந்த பிரபஞ்சம் உலகம், எவர் ஐந்து திருமேனிகள் கொண்டு அதனால் வியாபித்து விளங்குகிறாரோ அந்த பிரம்ம மேற்கூறிய ஐந்து ரூபங்களோடு சேர்ந்து பிரம்ம பஞ்சகம் என்று பெயர் பெறுகிறது. முனிவரே, புருஷன் ஸ்ரோத்ரம் அதாவது காது, வாணி சொல், சப்தம் ஒலி, ஆகாசம் விண், இவ்வைந்தையும் பிரம்ம ஈசானம் என்கிற சுரூபத்தில் வியாபித்து நிற்கிறது. பிரகிருதி தொக்கு அதாவது தோல், பாணி கைகள், ஸ்பர்சம் தொடு உணர்ச்சி, வாயு காற்று, இவ்வைந்தினும் பிரம்மம் புருஷன் என்கிற ரூபத்தில் வியாபித்திருக்கிறார். அகங்காரம் நேத்திரம் அதாவது கண், பாதம் கால்கள், ரூபம் அதாவது உருவம், அக்னி தீ, இவ்வைந்திலும் அகோரம் என்கிற ரூபத்தில் பிரம்மம் பரவி நிற்கிறது. புத்தி ரச்சனா அதாவது நாக்கு, வாயு ஆசனவாய், ரசம் ஜலம், இவைகளில் வியாபித்திருக்கும் பிரம்மமே வாமதேவ மூர்த்தி. மனம் நாசிகா அதாவது மூக்கு, உபஸ்தம் அதாவது பிறப்புறப்பு, கந்தம் அதாவது மனம், பூமி, இவை ஐந்தையும் வியாபித்திருப்பது சத்யோஜாத மூர்த்தி. இவ்வாறு இவ்வுலகமே பஞ்சபிரம்ம சுரூபம். யந்திர ரூபமாக கூறப்பட்ட சிவவாஜகமான எந்த பிரணவம் உண்டோ அது நாதம் வரையிலான ஐந்து எழுத்துக்களின் சமஷ்டி உருவம் அதாவது கூட்டு உருவம் ஆகும். பிந்துவுடன் கூடிய நான்கு எழுத்துக்களும் பிரணவத்தின் வெஷ்டி அதாவது பிரிந்த ரூபமாகும். சிவபிரானால் உபதேசிக்கப்பட்ட சிறந்த வழியில் உயர்ந்த மந்திரராஜமானதும் சிவர் சுரூபமானதுமான பிரணவத்தை முன்பு கூறிய யந்திர சுரூபமாக தியானிக்க வேண்டும். சிவபிரான் கூறுகிறார், அழகிய திருமுகம் கொண்டவளே, இனி சதாசிவ தத்துவத்திலிருந்து தோன்றிய மகேசன் முதலிய நான்கின் தோற்றத்தை பற்றிய விளக்கத்தை கூறுகிறேன். ஆகாச தத்துவத்தின் அதிபதியே சமஷ்டியான சதாசிவன், அவரில் இருந்து பிரிந்ததுதான் மகேசன் முதலிய நான்கு தத்துவங்களும். சதாசிவனின் ஆயிரத்தில் ஒரு பங்குதான் மகேசன். இவர் உருவத்தோடு கூடியதால் வாயுவின் அதிபதியாக கருதப்படுகிறார். மகேசன் தன் இடப்புறம் வாமை என்கிற மாயாசக்தியோடு கூடியதால் செயலுக்கும் உடையவர். இவரது தனித்தனி தோற்றமே ஈஸ்வரன், விஸ்வேஸ்வரன், பரமேஸ்வரன், சர்வேஸ்வரன் முதலிய நால்வரும். இந்நால்வரும் சேர்ந்துதான் திரோதா அதாவது மறைப்பு சக்கரம், மறைத்தல் என்கிற திரோபாவம் இரண்டாகும். ஒன்று ருத்ரன் முதலியோர், மற்றொன்று உடல் பெற்ற அனைத்து உயிரினங்களும். இதுவே உலகியலை அனுபவிப்பது. அதுவும் செய்த கர்மங்களின் சமன்பாடு வரும் வரையில்தான். புண்ணிய பாவ கர்மங்கள் சமநிலை அடையும் போது மீதமாறி நிற்பவர் இவர் ஒருவரே. இவரே செய்த கர்மங்களுக்கு உண்டான பயனை அளிப்பவர். முன்பு கூறப்பட்ட சர்வேஸ்வரன் முதலிய நால்வரும் பரபிரம்ம தத்துவமே. இவர்கள் வேறுபாடு அற்றவர்கள், எவ்வித குறையும் அற்றவர்கள். இந்த திரோபாவம் அதாவது மறைத்தல் என்கிற சுழற்சியே சாந்தி கலையாகும். இந்த உன்னதமான நிலை மகேஸ்வரனால் அதிஷ்டிக்கப்பட்டது. மகேஸ்வரனை உபாசிப்பவர்கள் பெறும் பதம் இதுவே ஆகும். இந்த மகேஸ்வரனது
உலகை அடைவதன் மூலம் விமுக்தியை பெறலாம். மகேஸ்வரரது ஆயிரத்தில் ஒரு பங்கிலிருந்து ருத்ரமூர்த்தி தோன்றினார். இவரே சதாசிவனரது அகோரம் எனப்படும் திருமுகம் ஆவார். இவர் தேஜஸ் என்கிற ஒளி தத்துவத்திற்கு அதிபதி, கௌரி என்கிற சக்தி தத்துவத்தோடு இணைந்து அழித்தல் என்கிற சர்வசம்ஹாரத்தையும் செய்கிறார் இவர். இவரிடமிருந்து பிரிந்த தத்துவமே சிவன் முதலிய நான்கு தத்துவங்களும். அவர்கள் சிவன், ஹரன், நிடர், பவர் என்பவர்கள். முனிவரே, இந்நால்வரது இந்த சக்கரமே சம்ஹாரம் என்கிற தெய்வீக சக்கரமாகும். இந்த சம்ஹார சக்கரம் அறிஞர்களால் மூன்றாக கூறப்படுகிறது. அவை நித்யம், ஜீவன், சுழுத்தி அதாவது தூக்கம். இவையே நைமித்திகம் எனப்படுகிறது. விலயம் எனப்படுகின்ற இரண்டர கலத்திலே மிகவும் பெரிது. இதுவே பிரளயமாகும். இது ஏற்படுவதன் காரணம் என்ன தெரியுமா? பிறந்து இறந்து துன்புற்று களைத்த ஜீவன்களுக்கு ஓய்வு அளிப்பதற்காகவே. மற்றும் முனிவரே, இந்த ஜீவர்கள் செய்துள்ள கர்மவினைகளின் பயனை துய்ப்பதற்காகவுமே இந்த சம்ஹாரம் என்கின்ற அழித்தலையும் ஒளியாக விளங்கும் ஸ்ரீ ருத்ரன் மூன்றாக பிரித்துள்ளார். இந்த சம்ஹாரத்திலும் படைத்தல், காத்தல், அடித்தல், அழித்தல், மறைத்தல் என்கிற ஐந்தும் உண்டு. இதன் தேவதைகள் பவன் முதலிய ஐவர். இவர்கள் பரபிரம்ம சுரூபர்கள், உலகத்திற்கு நன்மையே செய்பவர்கள். சம்ஹார சக்கரம் என்கிற இச்சுழற்சி வித்யா கலையானது. இந்த குற்றமற்ற கலை ஸ்ரீ ருத்ரனால் அதிர்ஷ்டிக்கப்பட்டது, அதாவது ஸ்ரீ ருத்ரனை சார்ந்து உள்ளது. ஸ்ரீ ருத்ரனை ஆராதிப்பவர்கள் அடைகின்ற பதம் அதாவது நிலை இதுதான். ருத்ரனது உலகை அடைவதன் மூலம் இந்த சாதகன் சாயுஜ்யமான முக்தியை பெறுகிறான். ஸ்ரீ ருத்ரனது ஆயிரத்தில் ஒரு பங்கிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு தோன்றினார். அவர்தான் நீர் தத்துவத்தின் தலைவர், வாமதேவ சக்கரத்தின் ஆன்மஸ்வரூபர், ரமை என்கிற சக்தி தத்துவத்தோடு இணைந்து அனைத்தையும் காத்து அருள்கிறார். இவர் நான்கு திருத்தோள்கள் கொண்டவர், செந்தாமரை கண்கள் கொண்டவர், கொண்டல் வண்ணர், திருக்கரங்களில் சங்க சக்கரம் ஏந்தியவர். இவரிடமிருந்து பிரிந்து தோன்றியவர்கள் தான் வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர், சங்கர்ஷனர் என்கிற நால்வரும். இவர்கள் உபாசனை செய்யும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் முக்தியை தருபவர்கள். இவர்கள் உள்ளது ஸ்திதி சக்கரத்தில். ஸ்திதி என்பது படைக்கப்பட்ட உலகை படைத்தவரோடு சேர்த்து காத்து அருள்வதாகும். ஜீவராசிகள் செய்த கர்ம வினைகளின் பயனை அனுபவித்தே தீர்க்கும் வரையில் அவற்றை காத்து அருள்வதான செயலை செய்ய வேண்டியவர் ஸ்ரீ விஷ்ணுவே. ஏனெனில் காத்தருள்வது என்கிற செயலை செய்து அருள்பவர் அவர்தான். படைத்தை முதலிய ஐந்தொழில்களில் காத்தல் என்பதும் அதை சேர்ந்த செயல்களிலும் முக்கிய தேவதைகள் பிரத்யுன்னன் முதலியவர்களே. அவர்கள் விகல்பமற்றவர்கள், அதாவது ஐயன் திரிவு அற்றவர்கள், பரபரப்பு அற்றவர்கள், இதில் ஒட்டாதவர்கள், தற்றற்றவர்கள், என்றும் பிறருக்கு மகிழ்ச்சியே அளிப்பவர்கள். இவர்கள் உள்ளது திதி சக்கரமாகும். இதுவே நிலையானது. இதைத்தான் ஜனார்தனரான ஸ்ரீமன் நாராயணனால் அதிர்ஷ்டிக்கப்பட்ட அதாவது சார்ந்திருக்கப்பட்ட பரமம் பதம், உயர்ந்த பரமபதம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீமன் நாராயணனை உபாசிப்பவர்கள் அடைகின்ற பதம் இதுதான். இதுவே ஸ்ரீ வைஷ்ணவர்களது சக்கரம். சாலோக்கியம் அதாவது அந்த ஸ்ரீ வைகுண்டத்திலேயே இருப்பது என்ற நிலையை அருள்வது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆயிரத்தில் ஒரு பங்கிலிருந்து தோன்றியவர் பிதாமகரான நான்முகன். இவர் சிவபிரானின் சத்யோஜாதம் என்னும் திருமுகத்தின் அம்சமானவர். பிருத்வி என்கிற பூமி தத்துவத்தின் தலைவர், வாக்தேவி என்கிற கலைவாணியோடு சேர்ந்து படைக்கும் தொழிலை செய்கிறார். நான்கு திருமுகங்கள் கொண்டவர், சிவந்த நிறத்தவர், ரஜோகுணத்தவர், இரண்யகர்பர், விராட், புருஷர், காலன் என்று பிரிந்த நான்கு நிலையில் உள்ளவர். பிரம்மதேவரது திருக்குமாரர்களான முனிவர்களால் உபாசிக்கப்படும் படைப்பு சக்கரம் இதுதான். வேதமோதியவரே, இச்சக்கரம் அனைத்து விருப்பங்களையும் அளிப்பது, தம்மை அண்டி உள்ளவர்களுக்கும் நன்மையே அளிப்பது. படைத்தன் எனின் என்ன எனில், முன்பு அழிந்துபட்ட ஜீவராசிகள் செய்துள்ள நல்வினை தீவினைகளின் பயனை முறைப்படி அனுபவிப்பதற்காக அவற்றை திரும்ப இவ்வுலகில் பிறக்கச் செய்வதே ஆகும். பிரம்மதேவரது இச்செயலை சம்யோஜனம் அதாவது ஒன்று சேர்த்தல் என்று கூறுவர். இனிவரே, உலகை படைத்தலிலும் இறைவனது ஐந்தொழில்கள் உள்ளன. காலன் முதலியவர்களே அவ்வைந்து தொழில்களின் தேவதைகள். இந்த படைத்தல் என்னும் சக்கரத்தை நிவர்த்தி ரூபம் அதாவது பற்றற்ற நிலை என்கின்றனர் சான்றோர்கள். மங்களங்களை அருளும் இந்நிலை பிரம்மதேவரை சார்ந்தது. பிரம்மதேவரை ஆராதித்து பெறும் பதம் இதுவே. இதுவரை கூறிய திரோதானம், சம்ஹாரம், ஸ்திதி, சிருஷ்டி என்கிற நான்கு சக்கரங்களும் நிலை கொண்டுள்ளது பிரணவமான ஓங்காரத்திலேயே. கருப்பொருளாகவும் வெளிப்படையாக தோன்றும் பருப்பொருளாகவும் மகேசர், ருத்ரர், வாமதேவர், சத்யோஜாதர் முதலிய நால்வரையும் குறிப்பது இப்பிரணவமே ஆகும். இதுவே உலகத்தை வழி நடத்தும் உலக சக்கரமாகும். ஐந்து ஆரங்கள் கொண்டது இது என்று வேதங்கள் இதை கொண்டாடுகின்றன. இறைவன், இறைவி ஆகிய இருவரது நிலையானது இந்த ஜெகச் சக்கரம். ஆக்கல், அழித்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற ஐந்தொழில்களே இதன் ஐந்து ஆரக்கால்களாகும். அலாத சக்கரம் அதாவது சுழல்வது போல் இச்சக்கரமும் மேலும் கீழும் என தோற்றத்தையும் லயத்தையும் காட்டி சுழல்கிறது. நிற்காமல் சுழன்று கொண்டே இருப்பதா இதை சக்கரம் என்கின்றனர். இதை நிகழ்த்துபவள் சக்தி தத்துவமே. பெரு ஒளியையே இது சார்ந்திருக்கிறது. இந்த உலகமான சக்கரம் நீரால் சூழப்பட்டுள்ளது. நீர் அனலால் சூழப்பட்டுள்ளது, அனலான தீ வாயுவான காற்றினால் சூழப்பட்டுள்ளது, மகத் என்பது ஆகாயத்தினால் சூழப்பட்டுள்ளது, ஆகாயம் ஐம்பெரும்பூதங்களினால் சூழப்பட்டுள்ளது, இப்பெரும்பூதங்களும் மகத்தால் சூழப்பட்டுள்ளது, மகத்தான இந்த பிரம்மாண்டமே அத்யத்தத்தினால் சூழப்பட்டுள்ளது, இவ்வுலகத்தை காத்தருளவே முன்பு கூறப்பட்ட ஏழு ஆவரணங்கள் அதாவது ஏழு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜகத் சக்கரத்தை போல் 10 மடங்கு பெரியது ஜலாவரணம். இதே போல அனல், காற்று, மகத்தாகாயம், ஐம்பெரும்பூதங்கள், அவ்யத்தம் முதலிய அனைத்து ஆவரணங்களான வேலிகளும் ஒன்றை காட்டிலும் மற்றொன்று 10 மடங்கு பெரியதாகும். இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் பிரம்மாண்டம் என்கின்றனர் அறிஞர்கள். இதை வைத்துத்தான் உலகம் நீரில் மிதப்பதாக கூறுகிறது வேதம். அனுகிரகம் அதாவது அருளல், திரோபாவம் அதாவது மறைத்தல், சம்ஹிருதி அதாவது அழித்தல் சம்ஹாரம், ஸ்திதி அதாவது காத்தல், சிருஷ்டி அதாவது படைத்தல் ஆகிய ஐந்தொழில்களையும் சக்தியுடன் கூடிய சிவனே தன் திருவிளையாளர்களாக செய்தருள்கிறார். முனிவரே, பல சொல்லி காமருவது ஏனோ? சுருங்க கூறின், சக்தியுடன் கூடிய சிவபரம்பொருளே, அனைத்துமாகி நிற்கும் ஒரே தத்துவம் என அறிதலே உண்மை. சுருங்க கூறின், சக்தியுடன் கூடிய சிவபரம்பொருளே, அனைத்துமாகி நிற்கும் ஒரே தத்துவம் என அறிதலே உண்மை. வாமதேவர் கூறுகிறார், ஞானவடிவான வேலாயுதத்தை தரித்தவரே, ஆனந்த வடிவனரே, இறைவா முருகா, தங்கள் திருவாய்மொழியாக பிரணவத்தின் பொருளான அமுதத்தை பெறுகிறேன். இதுவரை இருந்த ஐயப்பாடுகள் அனைத்தும் அழிந்தன. சதாசிவன் முதல் புழுப்பூச்சி வரையிலான இந்த உலகமே ஆண் பெண் என்கிற இரு பாகுபாடுக்குள் அடங்கியுள்ளது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆனால் இதன் அடிப்படையான முக்கிய காரணம் பெண் உருவமா அல்லது ஆண் உருவமா, இல்லையேல் இரண்டு மற்ற அழிவுருவமா, இதில் எது என்பது நிச்சயமாக தெரியவில்லை. சாஸ்திரங்கள் படித்த அறிஞர்கள் இதை பலவாறாக கூறுகிறார்களே. பொறி, புலன்கள், உடல், மனம், புத்தி ஆகிய அனைத்தும் அகங்கார தத்துவத்தின் இன்றும் தோன்றியவையே, இல்லையெனில் ஆத்ம தத்துவத்தின் தோற்றமா? இந்த சந்தேகம் என்கிற நச்சுமரத்தை வெட்டி அழித்து சிவாத்வைதம் என்கிற கற்பக தருவை செழிக்கச் செய்வது எப்படி? இதை பற்றி ஐயத்தை நீக்கி என் சித்தத்தை அறிவு கொள்ளும்படி செய்ய வேண்டுகிறேன். முருகன் கூறுகிறார், இதையே நான் முன்பொரு முறை நானும் சிவையான இறைவியும் கேட்டோம். இறைவியின் திருமுலைப்பாலை பருகியவன் நான். ஆகவே இதை பற்றி நன்கு ஆராய்ந்த நான் உன்மேல் கொண்டுள்ள கருணையால் இதன் ரகசியத்தை கூறுகிறேன் கேள். கர்மங்கள் உண்டு என்கிற நியதி தொடங்கி எந்த ஒரு விளக்கமான சாஸ்திரவாதங்கள் உண்டோ, அதாவது செய்த கர்மாதான் அதன் பயனை அளிக்கிறதா, அல்லது இவன் செய்யும் நல்வினை தீவினைக்கேற்ப இதை கண்காணித்து சாட்சியாக நிற்கும் இறைவன் தான் தருகிறாரா என்கிற விஷயத்தை பற்றி நன்கு அலசி ஆராய்ந்து கூறும் சாஸ்திரங்கள் நல்லறிவை ஊட்டக்கூடியவை. ஆகையால் அவற்றை அறிவுள்ளவன் நிச்சயம் நன்கு கேட்டு அறிதல் அவசியம். இதுவரை நீங்கள் பல சீடர்களுக்கு நல்ல உபதேசங்கள் வழங்கியிருப்பீர்களே, அவர்களில் யார் உங்களுக்கு ஈடாக விளங்குபவர்? சில அறிவிலி சீடர்கள் காபிலம் அதாவது கபிலர் வகுத்தது முதலிய சாஸ்திரங்களில் வீழ்ந்து இன்னும் தவிக்கின்றனரே, இன்றும் தவித்து நிற்கின்றனரே. கடவுளே இல்லை என்கிற சில மதங்களின் சுழற்சியில் சிக்கி தவிக்கின்றனரே. இவ்வாறான அறிவிலிகளை ஆறு முனிவர்கள் சபித்துள்ளனர். ஏனெனில் இவர்கள் முன்பு சிவனிந்தை செய்தவர்கள். ஆகவே அவர்கள் கூறிய சாஸ்திரங்களை கேட்கக்கூடாது. ஏனெனில் அவர்கள் சிவனை பற்றிய சாஸ்திரங்களுக்கு விரோதமான கோட்பாடுகளை கூறியவர்கள். இங்கு ஐந்து பிரிவுகளோடு கூடிய அனுமானம் என்கிற நியதிக்கும் இடமில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் சில அனுமானத்தால் தான் நிச்சயிக்க முடியும் என்கின்றனர். இங்கு உரையாசிரியர் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். இனி அனுமானம் என்கிற பிரமாணத்தின் நிலைகளை காண்போம். இது பிரதிஜை, ஹேது அதாவது காரணம், உதாகரணம் அதாவது உதாரணம், உபநயம், நிகமனம் அதாவது முடிவு என ஐந்து பிரிவுகள் கொண்டது. மலையில் தீ உள்ளது என்பதை எடுத்துக்கொண்ட விஷயம், இதைத்தான் பிரதிஜை என்பர். எப்படி தீ உள்ளது என தெரிகிறது என்று கேட்டால் பதில் அங்கு புகையிறுபார் என்கிறார். இது ஹேது அதாவது காரணம். இதை எதை கொண்டு நிச்சயித்தால் என்றால், நிச்சயித்தா என்று கேட்டால், எங்கெல்லாம் புகைகிறதோ அங்கெல்லாம் நிச்சயம் நெருப்பு இருக்கும் என்பதால், எதை போல எனில் சமயக்கட்டில் அடுப்பில் தீ எறிவதால் அங்கு புகைகிறது என்பது அதற்கு உதாரணம். இந்த மலை புகைகிறது, இதுவே உபநயம். அதாவது தர்க்க சாஸ்திரத்தில் கேள்வி எதை பற்றி கேட்கப்படுகிறதோ அதை பற்றி நிச்சயப்படுத்தி கூறுதலே உபநயம். வியாப்தி விசிஷ்ட ஹேதோ பக்ஷ தர்மதா பிரதிபாதகம் வச்சனம் உபநயகா என்று தர்க்க கோமதி கூறுகிறது. ஆகவே இந்த மலையில் தீரி எரிகிறது என்பதே நிகமனம் அதாவது தீர்ந்த முடிவு. மீண்டும் தொடக்கம். இதே போலத்தான் கடவுள் உண்டு என்பதிலும் அவர் இந்த உரை அதாவது அவருடைய ஆசிரியனுடைய குறிப்பு தொடர்கிறது. இதே போலத்தான் கடவுள் உண்பு உண்டு என்பதிலும் இதுவும் அனுமானத்தால் தான் நிச்சயிக்கப்படுகிறது. எப்படியெனில், இந்த பூமி விதை முதலியன யாரோ ஒருவரால் தான் உண்டு பண்ணப்பட்டது என்பது பிரதிஜை, அதாவது எடுத்துக்கொண்ட விஷயம். எப்படி தெரிகிறது என்றால் செயல்பாட்டினால். இது காரணம், அதாவது ஹேது. செயல்கள் எல்லாம் ஒருவன் செய்ததாகத்தான் இருக்க முடியும். எப்படி எனில், குடம் குடம் செய்பவனால் உண்டாக்கப்பட்டது தானே, தானாக உண்டாக முடியாதே என்பதுதான் அதற்கு எடுத்துக்காட்டு, அதாவது உதாரணம். இந்த பூமி முதலியன ஒருவரது செயல், இது உபநயம், அதாவது நிச்சயம். இவ்வனைத்தையும் தீர்மானித்து முடிந்த முடிவு என்னவெனில், இந்த பூமி முதலியன அனைத்தும் ஒருவரால் உண்டாக்கப்பட்டதே என்று தான் தோன்றியல்ல, இதுதான் முடிவு, அதாவது நிகமனம். ஆகவே பூமி முதலிய செயல்கள் நம்மை போன்ற ஒருவனால் செய்யப்பட்டது என்று நிச்சயமாக கூற முடியாது. ஏனெனில் இது நமது மனித செயலுக்கும் திறமைக்கும் அறிவிக்கும் எட்டாததாக இருக்கிறது. ஆகவே இதை படைத்த அந்த ஒருவர் எந்த ஒரு தனிச்சக்திக்கும் எட்டாது அனைத்திற்கும் அப்பாற்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும். அவர்தான் அனைத்து சக்தியும் ஒருங்கே திரண்டு உருண்ட இறைவன். மீண்டும் நாம் இந்த புராணத்தை தொடர்கிறோம்.